Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama 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 Rama.
Aranyas-chintayanto-mam
Ejana-paryupasate
Ejana-paryupasate
Esha-nitya-viyuktana
Esha-nitya-viyuktana
Yoga-kshemam-vahamyam
Yoga-kshemam-vahamyam.
Translation: those who always worship me with exclusive devotion, meditating on my transcendental form, to them I carry what they lack and preserve what they have. For though one who is unable to live for a moment without Krishna consciousness cannot but think of Krishna 24 hours a day, being engaged in devotional service by hearing, chanting, remembering, offering prayers, worshipping, serving the lotus feet of the Lord, rendering other services, cultivating friendship, and surrendering fully to the Lord. Such activities are all auspicious and full of spiritual potencies, which make the devotee perfect in self-realization, so that his only desire is to achieve the association of the Supreme Personality of Godhead. Such a devotee undoubtedly approaches the Lord without difficulty. It is called yoga. By the mercy of the Lord, such a devotee never comes back to this material condition of life. Kshema refers to the merciful protection of the Lord. The Lord helps the devotee to achieve Krishna consciousness by yoga, and when he becomes fully Krishna conscious, the Lord protects him from falling down to a miserable condition of life.
அனமிய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாதிக்கின்றேன். ஒருவரை கிருஷ்ண உணர்வின்றி ஒருவனுடையும் வாழ இயலாதவன் கேட்டால், கேட்டல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல், பூர்ணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே தனது ஒரே விருப்பம் என்னும் நிலைக்கு பக்தனை தன்னுணர்வின் பக்குவமடைய செய்கின்றன. அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகின்றான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோகா என்று அழைக்கப்படுகின்றது. பகவானின் கருணையினால் இத்தகு பக்தன் ஜடவாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. க்ஷேமா என்பது பகவானின் கருணையை பாதுகாப்பதை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார். அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கட்டுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சியடையாமல் பகவான் அவனை பாதுகாக்கிறார்.
Here Krishna describes the nature of persons who worship him.
இங்கு கிருஷ்ணர் அவரை வணங்குபவர்களுடைய இயல்பினை விளக்கிக் கொண்டிருக்கார்.
He says that they continually think of the Lord.
இங்கவர் அவர்கள் பகவானை தொடர்ச்சியாக நினைவில் கொள்ள முடிகிறது என்று கூறுகிறார்.
And when they think of the Lord, they are thinking of a particular person.
அத்தகையோர் பகவானை நினைக்கும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்.
In this case, Krishna is speaking, so he says, me.
இந்த இடத்தில் கிருஷ்ணர் பேசிக் கொண்டிருப்பதால் அவர் தன்னையே குறித்துக் கொண்டிருந்தார்.
So they think of the Supreme Lord and they worship the Supreme Lord.
ஆகவே அத்தகைய பக்தர்கள் பகவானை பற்றி நினைக்கின்றனர், அவரை வழிபடுகின்றனர்.
How do they think? Continually they think of the Lord.
எவ்வாறு அவர்கள் நினைக்கின்றார்கள்? தொடர்ச்சியாக பகவானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
And they do not think of anything else.
அவர்கள் வேறு எதை பற்றியும் நினைப்பதில்லை.
That is what the word ananya means.
இதுவே அனன்ய என்ற வார்த்தையை குறிக்கின்றது.
And doing that, thinking of the Lord, they worship the Lord.
அவர்கள் அவ்வாறு பகவானை நினைக்கும் பொழுது பகவானை தொழுகின்றனர்.
So worship the Lord means to give respect and to offer love.
பகவானை வழிபடுவது என்பதற்கு பொருள் என்னவெனில் அவருக்கு மரியாதையும் அன்பும் செலுத்துவதாகும்.
So just as they continually think of the Lord and only the Lord, they also continually serve the Lord and serve only the Lord.
ஆகவே அவர்கள் இவ்வாறு பகவானை தொடர்ச்சியாக நினைப்பதும் சேவை செய்வதும் சேவை செய்கிறார்கள் என்பது அவர்கள் பகவானை மட்டுமே நினைத்து அவருக்கு மட்டுமே சேவை செய்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது.
So that is the process of bhakti.
இதுவே பக்தியின் வழிமுறையாகும்.
When it becomes perfect, then the Lord surrenders to the devotee.
இதொன்று பூர்ணம் அடையும் பொழுது பகவான் பக்தர்களிடம் சரணடைகின்றார்.
So just as the devotee worships and offers to the Lord responds in an equal way.
எவ்வாறு பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்து அவருக்கு அர்ப்பணிக்கின்றார்களோ அதே போன்று பகவான் அவர்களுக்கு திரும்பவும் செலுத்துகின்றார்.
Since the Lord is full of love and respect and all wonderful qualities, if the devotee approaches him with certain expectations, the Lord fulfills those expectations.
பகவான் அன்பு கருணை என்ற அற்புதமான குணங்களை உடைய போல் பக்தர்கள் அவரை அனுபவப்படுது அவரும் அதற்கு பிரதிபலிப்பாக செய்கின்றார்.
Therefore the Lord has many forms.
ஆகவே பகவானுக்கு பலவிதமான ரூபங்கள் உண்டு.
One may ask, why does the Lord have to have so many different forms?
நாம் கேள்வி கேட்கலாம், பகவானுக்கு ஏன் இத்தனை ரூபங்கள் இருக்க வேண்டும் என்று.
The answer is, there are many types of devotees.
இதற்கு பதில் என்னவெனில், பலவிதமான பக்தர்கள் இருக்கின்றனர்.
And they prefer these different forms.
அத்தகைய பக்தர்கள் பலவிதமான ரூபங்களை விரும்புகின்றனர்.
Therefore the Lord manifests himself with all these forms.
ஆகவே தான் பகவான் பக்தர்களுக்காக பல்வேறு ரூபங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறார்.
Therefore we have the form of Krishna, we also have the form of Rama and Narasimha and Varaha and Matsya and Kurma etc.
நாம் பார்த்துக்கலாம், ராமர், வராகர், கிருஷ்ணர், நரசிம்மர், மத்ஸ்யர் என்று பல விதமான ரூபங்கள் பகவானுக்கு உண்டு.
So this is not a fault in the Lord, this is an aspect of his inconceivable power.
இது பகவானிடம் உள்ள ஒரு குறை அல்ல, அவரிடம் உள்ள நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தியின் தன்மையாகும்.
By showing many forms, the Lord does not decrease as when we take a flower and divide it up into parts, then it becomes less. But the Lord is not like that. He makes another form, he's still complete.
ஒரு பகவான் பலவிதமான ரூபங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் எந்திரத்திலும் குறைந்து விடுவதில்லை. உதாரணத்துக்கு நாம் ஒரு மலரை எடுத்து அதை பல பகுதிகளாக பிரித்தால் அந்த மலர் பல பகுதிகளாகி விடுகிறது. ஆனால் பகவான் அவர் ஆகவில்லை, அவர் பல்வேறு ரூபங்கள் எடுத்தாலும் அவை அனைத்தும் முழுமையாகவே விழுந்திருக்கின்றன.
When he expands into Rama, Rama is complete and Krishna is complete.
அவர் ராமனாக விரிவாக்கம் செய்து கொள்ளும்போது ராமரும் முழுமையாக இருக்கின்றார், அதே சமயம் கிருஷ்ணரும் முழுமையாக இருக்கின்றார்.
And they're both one.
மேலும் அவர்கள் இருவரும் ஒருவரே.
But they look like they are two.
ஆனால் அவர்கள் இருவராக காட்சியளிக்கின்றனர்.
So by his inconceivable powers, Krishna can be not one or two, he can be millions.
ஆகவே நாம் புரிந்து கொள்ள முடியாத சக்திகளின் மூலமாக கிருஷ்ணர் தன்னையே பற்பல கோடி ரூபங்களில் விரிவாக்கி கொள்ள முடியும்.
And still he is one.
இருப்பினும் அவர் ஒருவரே.
So without effort the Lord can do this.
எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர் இதை ஏற்பாக செய்ய முடியும்.
He does this in response to his devotees.
இதை அவர் தனது பக்தர்களுக்கு பிரதிபலிப்பாக செய்கின்றார்.
Therefore in Dwarka, Krishna expanded himself into 16,108 forms.
துவாரகையில் கிருஷ்ணர் 16,108 ரூபங்களாக தன்னை விரிவாக்கப்படுத்திக் கொண்டார்.
Why?
ஏன்?
Because there were 16,108 queens.
ஏனெனில் அங்கு 16,108 ராணிகள் இருந்தனர்.
Each queen had her own palace.
ஒவ்வொரு ராணிக்கும் தனது மாளிகை இருந்தது.
Each queen said, Krishna should be with me only, nobody else.
ஒவ்வொருவரும் கிருஷ்ணர் என்னுடன் மட்டுமே இருக்கின்றார் என்று நினைத்தார்கள்.
So Krishna was with all the queens.
ஆனால் கிருஷ்ணர் அந்த ராணிமார்கள் அனைவருடனும் இருந்தார்.
Similarly in the Rasleela, Krishna expanded himself into 3,000,000 forms to be with each gopi.
அதே போன்று ராசலீலையின் பொழுது 30,00,000 உருவங்களாக தன்னை எதிர்பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு கோபியருடன் தன்மை இருக்கிறார்.
At the same time, he is one.
அதே சமயத்தில் அவர் ஒருவர் மட்டுமே.
So to respond to his devotees, the Lord will take all these forms.
ஆகவே தனது பக்தர்களுக்கு பலன் கொடுப்பதற்காக அவர் பல விதமான ரூபங்களை ஏற்கின்றார்.
So the devotee chooses the Lord, he does not choose a devata or anyone else.
நம் பக்தர்களோ கடவுள் பகவானை மட்டுமே தேர்ந்தெடுக்கின்றனர், அவர்கள் தேவாதேவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை.
And generally he prefers one particular form of the Lord.
மேலும் பக்தர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தையே விரும்புகின்றனர்.
And he concentrates on that particular form.
அந்த ஒரு ரூபத்தின் மீது தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறார்.
So here Krishna speaks of the devotees who are concentrating and thinking only of him.
ஆகவே இங்கு கிருஷ்ணர் தன்னை மட்டுமே தியானித்து நினைவு கூர்பவர்களை பற்றி பேசுகின்றார்.
So it is said, according to what you think of, you attain. Whatever you worship, you attain. If you worship devatas, you go to devatas. If you worship Buddhas, you go to Buddhas. If you worship Petras, you go to Petras. If you worship Krishna, you go to Krishna. So, when a devotee in a sadhana concentrates upon a particular form of the Lord, then eventually he will see that particular form.
ஆகவே தனது சாதனையின் பொழுது ஒரு பக்தன் எந்த ரூபத்தின் மீது தனது கவனத்தை நிலைநிறுத்திக்கின்றாலும் அந்த ரூபத்தை அவன் இறுதியில் அடைகின்றான்.
So in this way, the Lord and the devotee finally meet.
ஆகவே இவ்வாறாக இறுதியில் பக்தனும் கடவுளும் பகவானும் ஒன்றாக
So that is called yoga. Yoga means to join together. So they meet each other and they have an intimate relationship. So the Lord responds in this way to these devotees. So the Lord not only meets them, but he also promises to never leave them.
பகவான் பக்தர்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை எப்பொழுதும் கைவிடாமல் இருக்கவும் வாக்களிக்கின்றார்.
So of course that is fulfilled by Krishna's promise that once you come to me, you never return to this material world.
இது வந்து பகவான் கிருஷ்ணர் அளித்த ஒரு வாக்குறுதி. நீ இல்லம் வந்தால் திரும்பி செல்வதில்லை என்று அவர் கொடுத்த வாக்கியம் அடையாளம்.
And if there is some temporary separation, as when Krishna goes from Vrindavan to Mathura, from Mathura to Dwarka, and he separates from the Vrajavasis, still they are not separated because Krishna is in their heart.
தற்காலிகமான ஒரு பிரிவு ஏற்பட்டாலும், உதாரணத்துக்கு பிருந்தாவனத்தில் இருந்த துவாரகிருஷ்ணன் மதுரை இருந்த துவாரகிருஷ்ணன் போது தற்காலிகமான ஒரு பிரிவு ஏற்பட்டாலும், அப்பொழுதும் அவர்களுக்கு இங்கே பிரிவு என்பதில்லை. ஏனெனில் பக்தர்கள் மனதில் எப்பொழுதும் கிருஷ்ணர் இருந்து கொண்டிருக்கிறார்.
So Krishna promises here that he will fulfill the desire of the devotee and finally appear before him. And he will keep that result permanently.
அந்த பலனை நிரந்தரமானதாக வைத்திருக்கவும் அவர் பார்த்திருக்கிறார்.
So that is one meaning of the word yoga and shema.
ஆகவே யோக ஷேமா என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் உண்டு.
Another meaning is whatever is lacking, the Lord supplies.
மற்றொரு பொருள் என்னவெனில், பக்தர்களிடம் எது இல்லையோ அதை அவர் கொடுக்கின்றார்.
And whatever the devotee has, the Lord protects and keeps that.
மேலும் பக்தர்களிடம் இருப்பவற்றை காப்பாற்றி அவர்களிடம் தக்கவும் தக்க வைக்கின்றார்.
But that means as long as the devotee is in the material world, the devotee does not pray for things to support his material body.
ஆகவே இதன் பொருள் என்னவெனில், லௌகிக உலகத்தில் இருக்கும் வரை பக்தன் தனது சரீரத்தை பாதுகாப்பதற்கு தேவையானவற்றை பகவானிடம் கேட்பதில்லை.
He doesn't worry about his material needs.
தன்னுடைய லௌகிக தேவைகளை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை.
However, the Lord, out of his affection for the devotee, supplies all these things.
எப்படி இருப்பினும் தனது அன்பின் காரணமாக, பக்தர்கள் மீது கொண்டிருக்கும் அன்பின் காரணமாக பகவான் இவற்றை பக்தர்களுக்கு கொடுத்துள்ளார்.
But the Lord does not have to make any effort to do this. The Lord merely by His will can supply everything to the devotee.
எண்ணம் சிந்தனையின் மூலமாக மட்டுமே
பக்தர்களது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும்.
So of course the Lord supplies what is necessary for the body.
பகவானின் சரீரத்துக்கு தேவையானதையும் கொடுக்க முடியும்.
But the Lord also supplies what is necessary for spiritual development.
அதே சமயத்தில் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையானவற்றையும் பகவான் கொடுக்கின்றார்.
That of course is more important for the devotee. He doesn't care about material things, but he cares about his spiritual development.
இது பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையானது பகவான் கொடுப்பதே அவர்களுக்கு மிகவும் முக்கியம். சரீரத்துக்கு தேவையானதை பற்றி அவர்கள் அதிகம் கவலை கொள்வதில்லை.
So the Lord promises that he will support the devotee in both these ways, materially and spiritually.
பகவான் உறுதி அளிக்கின்றார், ஆன்மீகம் மற்றும் லௌகிகம் இரு வழிகளிலும் பக்தர்களை காப்பாற்றுவதாக.
So what this means is the Lord is very merciful to the devotees.
இதன் பொருள் என்னவென்றால் பகவான் பக்தர்களிடம் மிகவும் கருணை கொண்டவராக இருக்கிறார்.
Of course the Lord is merciful to all living entities.
எப்படி இருப்பினும் பகவான் அனைத்து உயிரினங்களிடமும் கருணையுடன் இருக்கின்றார்.
But still the Lord says in chapter 9 that though I'm equal to everyone, I am in my devotees and my devotees are in me.
இந்த ஒன்பதாவது பகவான் சொல்கின்றார், நான் அனைத்து உயிரினங்களும் கருணையுடன் இருந்தாலும் பக்தர்களுடன் நானும் என்னுடைய பக்தர்களும் இருக்கின்றனர்.
That means the Lord is always thinking of the devotees, so they are in his heart.
அதாவது பகவான் எப்பொழுதும் பக்தர்களை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார், அதே அவர்கள் எப்பொழுதும் பகவான் உள்ளத்தில் இருக்கின்றனர்.
And the devotees are always thinking of the Lord, so they have the Lord in their heart.
பக்தர்கள் பகவானை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர், ஆகவே பக்தர்களது மனதில் பகவான் இருக்கின்றார்.
So because devotees are always thinking of the Lord is always thinking of the devotees.
பக்தர்கள் எப்பொழுதும் பகவானையே நினைத்துக் கொண்டிருப்பதால் பகவான் பக்தர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்.
So this is the special relationship which the Lord has with the devotees.
இதுவே பகவான் பக்தர்களுடன் கொண்டுள்ள ஒரு பிரத்யேகமான உறவாகும்.
So it is natural that he will help them in all ways materially and spiritually.
ஆகவே இதுவே இயற்கையாக அமைகின்றது. அவர் பக்தர்களுக்கு தேவையான லௌகிக மற்றும் ஆன்மீக தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார்.
Of course the Lord also promises that namai bhakta pranasyati, my devotee is never vanquished, he is never destroyed.
நாமே பக்த பிரதிஷ்டி என்று பகவான் வாங்கிவிட்டார், அதாவது என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் அழிக்கப்படுவதில்லை.
So Krishna makes these promises not to the gyani or the yogi or the karmi or anybody else, but he makes these promises to the devotees.
இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் கிருஷ்ணர் இந்த உறுதிமொழிகளை ஞானிகளுக்கோ கர்மிகளுக்கோ அல்லது யோகிகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ கொடுப்பதில்லை, பக்தர்களுக்கு மட்டுமே இந்த வாக்குறுதியை அளிக்கின்றார்.
So here again just as he says my devotee is never destroyed, in the material world the Lord protects the devotion of the devotee and tries to nourish that and increase that devotion all the time.
பகவான் இங்கு பக்தர்கள் என்னுடைய பக்தர்கள் என்று அழிவதில்லை என்று கூறும்பொழுது, இந்த லௌகிக உலகத்தில் வாழும் பக்தர்களுக்கு தேவையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான அனுபவம் கொடுத்து அவர்களை அவர்களது ஆன்மீக வாழ்க்கையை காப்பாற்றுகின்றார்.
And when the devotee attains perfection, even then, the Supreme Lord promises to preserve that relationship.
பக்தர்கள் பூர்ணத்துவம் அடைந்த பிறகும் அந்த உறவை காப்பாற்றிக் கொள்ளும் என்று கிருஷ்ணர் வாக்களித்திருக்கிறார்.
So in this way, the Lord expresses his affection for the devotee.
இவ்வாறாக பகவான் பக்தர்களிடம் கொண்டுள்ள தனது அன்பை வெளிப்படுத்திக் கொள்கிறார்.
So here it mentions the special relationship the devotee has. It says nitya abhyukta naam.
Nitya abhyukta naam. பக்தர்களிடம் தான் ஒரு பிரத்யேகமான உறவை கொண்டுள்ளதாக கூறுகின்றார்.
So they are continually related with the Supreme Lord.
அவர்கள் நிரந்தரமாக தொடர்ச்சியாக பகவானுடன் உறவு கொண்டுள்ளனர்.
They are continually serving the Supreme Lord.
தொடர்ச்சியாக அவர்கள் பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றனர்.
So that is their qualification for the Lord's mercy.
இதுவே பகவானது கருணையை பெறுவதற்கு அவர்கள் பெற்றுள்ள தகுதியாகும்.
So we have two stages of the devotee doing sadhana and the devotee in perfection.
பக்தர்கள் இரண்டு நிலை உண்டு, சாதனை செய்பவர்கள் பூர்ணத்துவம் அடைந்தவர்கள்.
So those who are doing sadhana are not perfect.
சாதனை செய்பவர்கள் பூர்ணம் அடைந்தவர்கள்.
Those who are perfect, yes, they can continually serve the Supreme Lord.
பூர்ணத்துவம் அடைந்தவர்கள் பகவானை தொடர்ந்து தொடர்ச்சியாக பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கலாம்.
But the Lord is very merciful to both these types.
ஆனால் பகவானோ இந்த இரண்டிலேயும் உள்ள பக்தர்களிடமும் கருணை காட்டியிருக்கார்.
The devotee, when we speak of him, usually he is doing sadhana.
நாம் பக்தர்கள் என்று சாதனமாக கூறுகிறது சாதனமாக சாதனை செய்பவர்களையே குறிக்கின்றது.
Yogis and Gyanis and Karmis are all doing sadhana.
அதே போன்று யோகிகள் தர்மிகள் ஞானிகள் அவர்களும் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
So among all those doing sadhana, the devotee doing sadhana is the dearest to the Lord.
அவர்கள் இந்த சாதனை செய்பவர்கள் அனைவரிலும் சாதனை செய்து கொண்டிருக்கும் பக்தனே பகவானுக்கு மிகவும் நெருங்கியவன்.
So the Lord shows affection not only to the perfect devotee, but even those who are doing practice of devotion.
ஆகவே பகவான் பூர்ணத்துவம் அடைந்த பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் பக்தர்களிடமும் கருணையை.
All the devotees are very special.
அனைத்து பக்தர்களும் சிறப்பு தெரிஞ்சிருக்கிறோம்.
Of course, we see that though they're all special, the Lord surrenders and gives himself completely to the devotee who is perfect, that is the devotee in prema.
இவர்கள் அனைவரும் சிறப்பு தன்மை பெற்றவர்களே ஆயினும் பகவான் பூர்ணத்துவம் அடைந்த பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்துக் கொண்டிருந்தார்.
So, of course, among the forms of the Lord, we can say that they all surrender to the devotees.
பக்தர்களது ரூபம் ரூபங்களை சொல்வதனால் அனைத்து ரூபங்களும் பக்தர்களிடம் தங்களை கொடுக்கின்றன.
Therefore, in the ninth canto of Bhagavatam, in the story of Ambarish, the Lord says, I am in my devotee is in me. I never separated from a devotee. I am the servant of my devotee.
ஒன்பதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் அம்பரீஷ் மகாராஜன் தலையில் பகவான் சொல்கிறார், நான் எனது பக்தனுள் இருக்கின்றேன், எனது பக்தன் என்று இருக்கின்றார், நாங்கள் எப்பொழுதும் பிரிவதில்லை என்று சொல்கின்றார்.
This is Vishnu speaking.
இது வந்து விஷ்ணுவினால் கூறப்படுகின்றது.
So all the forms of the Lord respond to the devotees in this way.
ஆயினால் அனைத்து ரூபங்களிலும் பகவான் பக்தர்களுக்கு பிரதிபலிக்கின்றார்.
However, Krishna is very special.
எப்படி இருப்பினும் கிருஷ்ணர் பிரத்யேகமானவராகும்.
And the devotees of the Lord are very special.
மேலும் அவரது பக்தர்களும் பிரத்யேகமானவர்கள்.
So therefore, the surrender of the devotees of Krishna is very special, much, much greater than all the other devotees.
ஆகவே கிருஷ்ணரது பக்தர்கள் சரணடைவது என்பது ஒரு சிறப்பு தன்மை பெற்றதாகவும் மற்ற பக்தர்கள்.
And the surrender of Krishna to these devotees is much more also.
கிருஷ்ணரே தன்னை பக்தர்களிடம் கொடுக்கும்போது அதுவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக வந்தது.
So we see that in the pastime of Damodar.
நாம் இதை தாமோதர லீலையில் பொழுது காணலாம்.
We do not see the Supreme Lord being tied up.
முழுவதும் கடவுள் கட்டுண்டிருப்பதை நாம் பார்க்க முடியாது.
ராமச்சந்திரா இஸ் நெவர் டைட் அப்.
ஸ்ரீராமச்சந்திரனை நாம் எப்பொழுதும் கட்டுண்ட நிலையை பார்க்க முடியாது.
விஷ்ணு இஸ் நெவர் டைட் அப்.
விஷ்ணுவை நாம் எப்பொழுதும் கட்டுண்ட நிலையை பார்க்க
முடியாது. வராஹா இஸ் நெவர் டைட் அப்.
வராஹரே அந்த நிலையை பார்க்க முடியாது.
But Krishna gets tied up.
ஆனால் கிருஷ்ணரோ கட்டுண்ட நிலையை.
But Krishna Swayam Bhagavan, he is the highest form. Why does he get tied up?
ஆனால் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், அவரே முழுமுதற் கடவுள். அப்படி இருக்க அவர் ஏன் கட்டுண்டு போகின்றார்?
He is tied up because of the affection of Mother Yashoda.
அவரே அவர் தாய் யசோதையின் அன்பின் காரணமாக கட்டுப்படுகின்றார்.
Krishna is tied up with ropes of prema of Mother Yashoda.
யசோதையின் பிரேமை என்னும் கயிறுகளை கொண்டு அவர் கட்டப்படுகின்றார்.
In other words, because of her great love, Krishna surrenders to her.
அவருடைய யசோதையின் பேரன்பின் காரணமாக கிருஷ்ணர் அவரிடம் அடைக்கலம் அடைகிறார்.
Mother Yashoda's love takes the form of punishing him.
யசோதையின் அன்போ அவரை தண்டிக்கும் ரூபத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது.
How can punishment be love?
தண்டனை என்பது எவ்வாறு பிரேமையாக?
Generally, we punish a person because you hate a person.
சாதாரணமாக நாம் ஒருவரை தண்டிக்கிறோம் என்றால் அவர்களை விருப்பத்தின் காரணமாக தண்டிக்கின்றோம்.
But Mother Yashoda punishes Krishna because she has affection as the mother.
ஆனால் யசோதையோ கிருஷ்ணரை தண்டிக்கின்றால் ஏன்? அவரது தாய் என்ற முறையில்.
So her love is so strong that her desire to punish Krishna is very strong.
ஆகவே அவரது அன்பு அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே தான் அவர் கிருஷ்ணரை தண்டிக்க தொடங்குகின்றார்.
Krishna, of course, also has his own desires. Krishna likes to play. So Mother Yasoda ties him up, he can't play. So then Krishna says, I can never be tied up, Mother Yasoda, because I want to play. But Mother Yasoda insists, I must tie up Krishna. Yeah, but Krishna says, no, I'll never be tied up. However, Mother Yasoda insists this is because of her prema. So it's because of the strength of that prema that finally Krishna gets tied up. So he gives up playing. He doesn't play with his friends. He gets tied up and stays there. Why? He saw Mother Yasoda very insistent, gathering rope after rope after rope, hour after hour, trying to tie him up. And then he understood her insistence, her desire, her attitude as a mother is so strong that I must surrender. So because of that strength of Mother Yasoda's love, Krishna agrees to be tied up. So this is an example of how Krishna surrenders to his devotees. So such pastimes are very special and they will only be seen in Krishna, not in Ramchandra or Shrimadeva or Vishnu. So this shows the very special qualities in Krishna that attract the devotees and make them into the greatest devotees. And it also shows the great quality of Krishna, that he responds completely to these devotees and surrenders completely to them. So in this way, Krishna never will separate from his devotees. Just as devotees long for the association of Krishna, Krishna also longs for the association of devotees. And therefore he makes this promise that I will never be separated from my devotees. He guarantees the relationship will be eternal. Well, he tells Mother Yasoda in the showing the universe in his mouth.
Krishna, பத்தர்களை எவ்வாறு சோதனை செய்கின்றார் அது சோதனை கிருஷ்ணர் தனது மலர் வாயில் விஸ்வரூபத்தை காட்டியது ஒரு உதாரணம்.
So the test was, will Mother Yasoda treat me as God or will she see me as a child? When Arjuna saw the universal form, then he treated Krishna as Supreme Lord. When Mother Yasoda saw the universe in Krishna's mouth, she did not take him as God. She treated him as her son.
கிருஷ்ணரது மலர்மாயில் அந்த விஸ்வரூபத்தை கண்டபொழுது அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தனது குழந்தையாகவே
கருதினார். Krishna demonstrated the strength of Mother Yasoda's love. It is not so much a test, but rather a display for all the people to see the strength of Mother Yasoda's love.
இது ஒரு சோதனையாகவும் சொல்லாவிட்டாலும் யசோதையின் அன்பின் வலிமையை அனைவருக்கும் எடுத்துக்காட்டுவதற்காக நடத்தப்பட்ட லீலையாக சொல்லலாம்.
For people doing sadhana bhakti, the test is simply the power of maya and the power of bhakti over the devotee.
பக்தர்கள் சாதனை செய்யும் பக்தர்களுக்கு உள்ள சோதனை என்னவெனில் மாயை எவ்வாறு கடப்பது.
Krishna doesn't have to make any special arrangements for that because maya is everywhere.
Krishna இதற்காக பிரத்யேகமான எந்த விதமான ஒரு ஏற்பாடையும் செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் மாயை எங்கும் விளங்குகின்றார்.
But as the devotee advances, then the bhakti becomes stronger and the influence of maya becomes less.
ஆகவே பக்தர்கள் பக்தியில் முன்னேறும் பொழுது அவர்கள் பக்தி வலிமை அடையும் பொழுது மாயையின் வலிமை இயற்கையாகவே குறைகிறது. Small announcement. Today's prasadam has been sponsored by P. Vijay and family from KK Nagar. Is Mr. Vijay here? Mr. Vijay? Yes. We request him to come forward and take the prasadam down in the room. So let us all chant the Mahamantra once for the altar or spiritual altar of the family.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Jai Shri Shri Bhagavad Gita Pravachanam Ki
Jai,
Bhagavad Paramahansa
Jai,
Bhagavad Gita Pravachanam Ki Jai, Bhagavad Gita Pravachanam Ki Jai, Bhagavad Gita Pravachanam Ki Jai.